நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் ஓசை. ஜூன் மாதம் முதல் நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் ஓசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிவில் அதிகாரிகள் இருவர் ராணுவத்தினரால் தாக்கப்பட்டது குறித்த செய்திகள்.
நிறுத்து நிறுத்து,
இலங்கையில் புதிய அரசியல் சாசனம் தொடர்பான சிறப்பு குழுவின் அறிக்கை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்பான செய்தி, தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பொது இடங்களில் போதிய அடிப்படை வசதிகள் உள்ளதா என்பதை அலசும் பெட்டகம்.
பொது கட்டடங்களை பொறுத்தவரைக்கும் 90 விழுக்காடு ஊனமுற்றோர்களும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துகிற மாதிரி இல்லை. சென்னை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த 5 விஷயம் ஏற்படுத்தப்படலை
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணுபிரியா மற்றும் சிவகுமார்.
சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் முற்றுகையிடப்பட்ட சிரியா நகரான தரையாவை சென்றடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அந்நகர் 2012 அரசப்படைகளால் சூழப்பட்டதிலிருந்து இதுவே அங்கு நடக்கும் முதல் விநியோகமாகும். போராளிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள டமாஸ்கஸ் நகரின் புறநகர் பகுதியான அங்கு 4000 மக்கள் வசிக்கின்றனர். அந்த தொடரணியில் அவர்களுக்கான மருந்துகள், குழந்தைகளுக்கான பால் பவுடர்கள் மற்றும் பிற தேவையான பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன. கடந்த மாதம் முன்னதாக அனுமதி பெற்றிருந்த போதிலும் இறுதி சோதனை சாவடி ஒன்றில் இம்மாதிரியான உதவிகளை விநியோகிக்கும் முயற்சியை சிரியா ராணுவம் தடுத்துள்ளது.
பிரெஞ்சு கடற்படை கப்பல்களில் ஒன்று கடந்த மாதம் மத்திய தரைக்கடலில் விழுந்த ஈஜிப்டேர் என்ற விமானத்தின் விமான ஒளிப்பதிவுகளிலிருந்து வரும் சமிக்ஞைகளை கண்டறிந்துள்ளதாக பிரெஞ்சு விசாரணையாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அந்த சமிக்ஞை தேடப்படும் பகுதியின் கடல் படுகையிலிருந்து வந்துள்ளதாக விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். 2 முன் 66 விமான பயணிகளுடன் பாரிஸிலிருந்து கெய்ரோவுக்கு சென்று கொண்டிருந்த அந்த ஏர்பஸ் 320 விமானம் விபத்துக்குள்ளானது. கிரேக்க மற்றும் எகிப்திய ராடார் திரைகளிலிருந்து வெளிப்படையாக எந்த அபாய அறிகுறிகளையும் கொடுக்காமல் அந்த விமானம் மறைந்துவிட்டது.
சுவிட்சர்லாந்தில் கட்டப்பட்டுள்ள உலகின் நீளமான மற்றும் ஆழமான ரயில் சுரங்கப்பாதையில் பொறியியலின் அற்புதம் என பாராட்டியுள்ள ஜெர்மன் சான்சலர் ஏங்கலா மெர்க்கல் இது மக்களையும் கலாச்சாரங்களையும் ஒருங்கிணைக்கும் என்று கூறியுள்ளார். ஆல்ப்ஸ் மலையின் கீழ் கட்டப்பட்டுள்ள இந்த 57 கிலோமீட்டர் நீளமான கோத்தாத் சுரங்கப்பாதையின் துவக்க விழாவில் பேசிய மெர்க்கட் இவ்வாறு குறிப்பிட்டார். 17 கால கட்டுமானப்படி நிறைவடைந்து இன்று உலகின் நீளமான மற்றும் ஆழமான சுரங்கப்பாதை அதிகாரப்பூர்வமாக சுவிட்சர்லாந்தில் துறக்கப்பட்டது.
பாகிஸ்தான் விதித்துள்ள புதிய கடுமையான விசா நெறிமுறைகளால் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானை கடக்கும் முக்கிய எல்லையில் நூற்றுக்கணக்கான மக்கள் மற்றும் கார்கள் தவித்திருப்பதாக கூறப்படுகிறது. கைபர் கணவாயின் வழியாக செல்லும் டோர்காம் என்ற இடத்தில் செல்லுபடியான விசாக்கள் இல்லாமல் வரும் ஆப்கானியர்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றனர். டோர்காமின் வழியாக சுமார் 10,000 பேர் ஆப்கானிற்கு பயணம் மேற்கொள்வதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை முதல் கட்டம்தான் என்றும் மேலும் கடுமையான விதிமுறைகள் பிற பாதைகளில் விதிக்கப்படும் என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது.
ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடிப்படை கொள்கையான சட்டத்தின் ஆட்சி என்ற விஷயத்துக்கு அச்சுறுத்தல் வருவதாக கூறி போலந்தின் வலதுசாரி அரசுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் முறையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. போலந்தின் அரசியல் அமைப்பு தீர்ப்பாயத்தில் அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்தியுள்ள மாற்றங்கள் போலந்தின் உச்சநீதிமன்றத்தை ஏறக்குறைய முடக்கியதால் ஐரோப்பிய ஆணையம் அந்த மாற்றங்களை முன்னுதாரணமற்ற வகையில் ஐரோப்பிய ஒன்றியம் மறுபரிசீலனை செய்ததை தொடர்ந்து மேற்கூறிய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் விடுத்துள்ள இந்த முறையான எச்சரிக்கை ஐரோப்பிய ஒன்றியத்தின் போலந்தின் வாக்களிக்கும் உரிமையை பறிக்க வகிக்கலாம்.
முஸ்லிம் ஆண்கள் ஒரே சந்தர்ப்பத்தில் 3 தலாக் கூறி தங்கள் மனைவியை வாய்மொழியாகவே விவாகரத்து செய்யும் சர்ச்சைக்குரிய நடைமுறைக்கு எதிராக பாரதிய முஸ்லிம் மகிழா அந்தோலன் என்ற அமைப்பு நாடு தழுவிய கையெழுத்து வேட்டையில் இறங்கியிருக்கிறது.
செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிவில் அதிகாரிகள் இருவர் இராணுவத்தினரால் தாக்கப்பட்டதை அடுத்து அங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. அது குறித்த செய்திகளுடன் உதயகுமார்.
மட்டக்களப்பு மாவட்டம் தொப்பிக்கலை பிரதேசத்தில் இராணுவத்தினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் 2 அரச அதிகாரிகள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிராம சேவை அதிகாரி ஒருவரும் வன ஜீவராசிகள் துறை அதிகாரி ஒருவருமே இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலை கண்டித்து கிரான் பிரதேச செயலக ஊழியர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
நிறுத்து நிறுத்து,
இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி ஜோகேஸ்வரன்,
நேற்றைய தினம் இரவு 10 மணி அளவிலே இவர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது உளவு இயந்திரம் ஒன்றில் முதிரை மரங்கள் ஏற்றப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த உத்தியோகத்தர்கள் அந்த வாகனத்தை நிறுத்தி இந்த முதிரை மரங்களை வெட்டி ஏற்றி வருவதற்கு வனபரிபாலன திணைக்களம் உங்களுக்கு அனுமதி தந்ததா என்பதனை இரவு வேளையில் அவ்வாறு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது பகலில் தான் ஏற்றுவார்கள், இரவு வேளையில் ஏற்றப்படுவதனால் தடுத்து நிறுத்தி அவர்கள் அதற்கான அனுமதி பத்திரத்தை கோரியிருக்கிறார்கள். அந்த வாகனத்தில் மேலே இருந்தவர்கள் சிவிலுடையில் ராணுவத்தினர் இருந்தபடியினால் அவர்கள் தாங்கள் தான் அதனை வெட்டிச் செல்வதாக கூறியிருக்கிறார்கள். அப்போது சட்டவிரோதமான முறையில் இந்த மரங்கள் கொண்டு செல்லப்படுவதை உடனடியாக தடுக்க வேண்டும். ஆகவே இந்த வனபரிபாலன திணைக்களத்துக்கு உரித்தான இந்த மரங்களை உடனே வனபரிபாலன திணைக்களத்திடம் ஒப்படைப்பதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் உடனடியாக பெரியவெட்டவான் என்கின்ற பகுதியில் இருக்கின்ற ராணுவ பொறுப்பதிகாரியுடன் தொடர்பு கொண்டு அவரது மரங்களை வாகனத்தில் ஏற்றிச் செல்வதை தடுப்பதை அந்த உத்தியோகத்திற்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ராணுவ அதிகாரி அந்த மரங்களையும் தங்களது பாதுகாப்பு படையினரையும் செல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டிருக்கின்றார். ஆனால் இவர்கள் அதற்கு அனுமதிக்காத பட்சத்தில் உடனடியாக தனது முகாமுக்கு அவர்களை அழைத்து வருமாறு கூறியிருந்தார். அவர்கள் அந்த ராணுவ முகாமுக்கு சென்றிருக்கிறார்கள். இரண்டு அதிகாரிகளும் பலமான முறையில் அவ்வாறு தாக்கும் போது அந்த ராணுவ பொறுப்பு அதிகாரி பார்த்துக் கொண்டிருந்ததாக என்னிடம் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள்
என்று கூறிய அவர், இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளார். இதேவேளை இந்த மரக்குத்திகள் இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டு எடுத்து வரப்பட்டதாக இராணுவ பேச்சாளரான பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர தெரிவிக்கின்றார். இது பற்றி வன இலாகாவுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 3 இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவிக்கின்றனர்.
உதயகுமார், புதிய அரசியல் சாசனம் தொடர்பாக சிறப்பு குழுவின் அறிக்கை இன்று சபாநாயகர் கரு ஜெயசூர்யாவிடம் அளிக்கப்பட்டது. அது குறித்து கொழும்பிலிருந்து KS உதயகுமார்.
புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக மக்கள் கருத்துக்களை பதிவு செய்த விசேட குழுவின் அறிக்கை இன்று சபாநாயகர் கரு ஜெயசூர்யாவிடம் கையளிக்கப்பட்டது. அந்த குழுவின் தலைவர் வழக்கறிஞர் லால் விஜயநாயக்க இதனை சபாநாயகரிடம் கையளித்தார். அப்போது கருத்துக்களை தெரிவித்த சபாநாயகர் கரு ஜெயசூர்ய, எமது நாட்டுக்கு பொருத்தமான புதிய அரசியல் யாப்பொன்றை உருவாக்குவதே நாடாளுமன்றத்தின் குறிக்கோள் என்று தெரிவித்தார். தற்போதைய அரசியல் யாப்பை முழுமையாக ரத்து செய்துவிட்டு புதிய அரசியல் யாப்பொன்றை உருவாக்குவதா, இல்லாவிட்டால் தற்போதைய அரசியல் யாப்பில் திருத்தங்களை மேற்கொள்வதா என்பதை மக்கள் முன்வைத்துள்ள கருத்துக்களை ஆராய்ந்த பின்னர் நாடாளுமன்றம் தீர்மானிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிய அரசியல் யாப்பொன்றை உருவாக்கும் நடவடிக்கைகளுக்கு நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் சகல உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்றும் வேண்டுகோள் விடுத்தார் சபாநாயகர் கரு ஜெயசூர்ய. இதேவேளை புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக மக்கள் கருத்துக்களை பதிவு செய்த விசேட குழுவின் அறிக்கை நேற்று மாலை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டது. அப்போது கருத்துக்களை தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்கே ஆளும் கட்சி மற்றும் எதிர்தரப்பின் கருத்துக்களை பெற்றுக்கொண்டு புதிய அரசியல் யாப்பொன்று உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார்.
KS உதயகுமார். இலங்கை வந்துள்ள நார்வே வெளியுறவு அமைச்சகத்தின் இராஜாங்க செயலர் இன்று யாழ்ப்பாணத்தில் வடமாகாண ஆளுநர் மற்றும் முதலமைச்சரை சந்தித்து பேசியுள்ளார். அது குறித்து வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் அரசியல் தீர்வுக்கான பேச்சுக்களை வலுப்படுத்த விருப்பம் கொண்டுள்ள அதேவேளை நல்லிணக்க முயற்சிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்க உள்ளதாக நோர்வே அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. 3 நாள் விஜயமாக இலங்கை வந்துள்ள நோர்வே வெளிவிவகார அமைச்சின் இராஜாங்க செயலர் தரை ஹேட்டம் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு இன்று பயணமாகிய நிலையில் நோர்வே தூதரகம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்திற்கு சென்ற நோர்வே வெளிவிவகார அமைச்சின் இராஜாங்க செயலர் வடமாகாண ஆளுநர், வடமாகாண முதலமைச்சர் மற்றும் சிவில் சமூகத்தினரையும் சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். நல்லிணக்க முயற்சிகள் குறித்து தன்னிடம் கருத்து கேட்ட நோர்வே இராஜாங்க செயலரிடம் பல விடயங்களை எடுத்து கூறியதாக இந்த சந்திப்பின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வடமாகாண முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் தெரிவித்தார்.
பாதிக்கப்பட்டவர்களுடைய மனோநிலையை, அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை, வேண்டுதல்களை எல்லாம் அறிந்துதான் நல்லிணக்கத்தை கொண்டு வரலாம். அவ்வாறு இல்லாமல் கொழும்பில் இருந்து கொண்டு நல்லிணக்கத்திற்கு நாங்கள் இதை செய்கின்றோம் அதை செய்கின்றோம் என்றால் அவ்வாறான நடவடிக்கைகள் நல்லிணக்கத்தை கொண்டு வர மாட்டாது என்பதே என்னுடைய கருத்து என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். ஏதோ காரணங்களை நொண்டிப்போக்காக சொல்லி எங்களுடைய காணிகளை விடுவிக்காது இருப்பது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதையும் எடுத்துக்காட்டினேன். தங்களால் முடிந்தவற்றை இருதரப்பாருக்கும் இடையே ஒரு சுமூகமான நல்லிணக்கத்தை கொண்டு வரக்கூடிய சுற்றாடலை ஏற்படுத்த கடமைப்பட்டவர்கள் என்றும் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்றும் எங்களுக்கு உறுதிமொழி அளித்தார்கள். எல்லோருடைய கருத்துக்களையும் அறிந்து எவ்வாறு நல்லிணக்கத்திற்கான ஒரு செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும், எவ்வாறு முன் செல்ல வேண்டும் என்பது சம்பந்தமாக நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தாங்கள் உடந்தையாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார்.
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். கொழும்பில் எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தன் மற்றும் முக்கிய அமைச்சர்களையும் சந்தித்துள்ள டொரே ஹெட்ரம் அவர்கள், வலிகாமம் வடக்கு ராணுவ அதுவியர் பாதுகாப்பு வலயத்தில் முதலாவதாக முழுக்குடியேற்றம் செய்யப்பட்ட வளலாய் பிரதேசத்திற்கு சென்று அங்குள்ள மக்களையும் சந்தித்திருக்கின்றார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து இந்திய கண்ணோட்டம். தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பொது இடங்களில் போதிய அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து சிறப்பு பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார் தமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
இப்போ இந்த போர்டு எக்ஸாம் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நாங்கள் எழுந்து போகும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்புறம்லாம் தேர்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு போனாலும் மற்றவங்க மாதிரி எங்களால் போக முடியாது. ஸ்டெப்ஸ் ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி தான் நாங்கள் போய் எக்ஸாம் எழுதிட்டு வரோமே.
இவர் சுரேஷ், கால்களை பயன்படுத்த முடியாத மாற்றுத்திறனாளி. தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான அரசு அலுவலகங்கள், திரையரங்குகள், ஷாப்பிங் மால்கள் போன்றவை எப்படி இருக்கின்றன என்பதற்கு இவரது வாக்கு மூலம் ஒரு சிறு ஆதாரம். தேர்தல் முடிவடைந்த பிறகு சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்க திமுக தலைவர் கருணாநிதி சட்டமன்றத்திற்கு வந்து சென்ற பிறகு பேசிய திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், மாற்றுத்திறனாளிகள் வர முடியாத வகையிலேயே சட்டமன்றம் இருப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கென குறிப்பிடத்தக்க சட்டங்கள் 1995 இருக்கின்றன. சமூக நலத்துறையின் கீழ் இருந்த மாற்றுத்திறனாளிகள் துறை தனித்துறையாகவும் மாற்றப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கென 2012 இயற்றப்பட்ட சட்டம் எல்லா பொது கட்டடங்களிலும் சாய்வு தளம், தனி கழிப்பறை, வாகன நிறுத்துமிடம் ஆகியவற்றை கட்டாயமாக்கினாலும் தமிழகத்தின் தலைநகரிலேயே 90% மேற்பட்ட கட்டிடங்களில் அம்மாதிரியான வசதிகள் கிடையாது. இதுகுறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான டிசம்பர் 3 அமைப்பின் தலைவரான தீபக்,
பொது கட்டடங்களை பொறுத்தவரைக்கும் 90% ஊனமுற்றோர்களும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துகிற மாதிரி இல்லை. சென்னை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த 5 விஷயம் ஏற்படுத்தப்படலை. காவல்துறையினுடைய பல கட்டடங்களில் இல்லை. இப்போ புதுசாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அலுவலகம் இருக்குது கோயம்பேடில், சாய்வுதளம் இருக்குது, அதனுடைய முக்கிய அலுவலர் முதல் மாடியில் உட்காந்துருக்குறாங்க. நாங்கள் எப்படி போய் பார்க்குறதுங்க? ஒரே ஒரு நல்ல விஷயத்தை நம்ம இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணி ஆகணும். சென்னையில் பெரும்பாலான கார்பரேஷன் கழிவறைகளில் சாய்வுதளம் வச்சுருக்காங்க, ஆனால் இது சென்னையோடு முடிஞ்சிடக்கூடாது
என்று கூறினார். கடந்த ஆட்சி காலத்தின் போது சக்கர நாற்காலியில் இருந்தபடியே சட்டமன்றத்திற்குள் செல்ல முடியாது என்பதால் தான் சட்டமன்றத்திற்கு வரவில்லை என குறிப்பிட்டார் கருணாநிதி. சட்டமன்றம் மட்டுமல்ல, தமிழக தலைமைச் செயலகத்திற்குள் செல்வதற்கும் பெரும்பாலான இடங்களில் சாய்வான தளம் கிடையாது. இதுகுறித்து பேசிய பெயர் தெரிவிக்க விரும்பாத தமிழக தலைமைச் செயலக ஊழியர் ஒருவர்,
தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் வந்து போகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டியோ இல்லை உள்ளுக்குள்ளே போகிறதுக்கான வசதிகளை எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க
என்று கூறினார். இத்தனைக்கும் தலைமைச் செயலகத்தில் 70 மாற்றுத்திறனாளிகள் பணிபுரிகின்றனர். நடக்கும் திறன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் நிலையே இவ்வாறு இருக்கும்போது பார்க்கும் திறன் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் சிக்கலான நிலையை எதிர்கொள்கின்றனர். இதுகுறித்து பிபிசியிடம் பேசிய இந்திய பார்வையற்றோர் சம்மேளனத்தின் தலைவர் மனோகரன், தங்களது பிரச்சனைகள் புரிந்து கொள்ளப்படுவது கூட இல்லை என்கிறார்.
வரவேற்பறையில் உள்ளவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளை பற்றிய ஒரு அவர்களை எப்படி அணுக வேண்டும், அவருடைய பிரச்சனை எப்படி தீர்க்க வேண்டும் என்பது இருப்பதை பயிற்சியை கொடுக்குமேயானால் ஓரளவிற்கு பார்வையற்றவர்கள் அந்த சிக்கலிலிருந்து மீள வாய்ப்புண்டு.
பொது கட்டடங்களை பயன்படுத்துவதில் உள்ள பிரச்சனைகள் ஒரு புறம் என்றால் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதிலும் பிரச்சனைகள் இருக்கின்றன. தமிழகத்தில் உள்ள பேருந்துகள் அனைத்துமே உயரமான படிகளை கொண்டவை என்பதால் அதில் மாற்றுத்திறனாளிகள் மிகுந்த சிரமத்துடனேயே ஏற வேண்டியிருக்கும். சென்னை மின்சார ரயில்களில் எளிதில் ஏறிவிட முடியும் என்றாலும் ரயில் நிலையங்களுக்குள் செல்வதற்கு பெரும் எண்ணிக்கையிலான படிகளை கடந்தாக வேண்டும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் 11,79,000 பேர் மாற்றுத்திறனாளிகளாக உள்ளனர். தமிழக மக்கள் தொகையில் இது 1.6%. ஆனால் உண்மையில் மாற்றுத்திறனாளிகளின் சதவீதம் பல மடங்கு அதிகம் என்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள். இருந்தபோதும் இவர்களுக்கான பொருளாதார ரீதியான சலுகைகளை அளிப்பதில் கவனம் செலுத்தும் மாநில அரசு, அவர்கள் மற்ற எல்லோரையும் போல வாழ்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தவில்லை என்ற குறை மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கிறது.
முரளிதரன் வழங்கிய அந்த செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.